நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே. எந்த ஒரு வேதனையான அனுபவத்தையும் அவரவர்கள் தனியாகத்தான் தாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி இங்க ஒரு வேதனையான அனுபவத்தை தாங்கி அந்த வேதனைய சாதனையா மாத்திருக்கிறாரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் நடத்தி வரும் அருண் அவர்கள். தன்னுடைய அனுபவங்களை சொல்றாங்க, கேட்கலாமா?
வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க அருண் அவர்கள். அவங்க பாத்தீங்கன்னா ஒரு என்ஜிஓ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக இது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு அருண் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அருண்.
வணக்கம் மேடம். என் பேர் அருண். நான் வந்துட்டு கோயம்புத்தூர்ல போத்தனூர்ல வந்துட்டு ஃபேமிலிஸ் ஃபார் சில்ட்ரன் ஆர்ஃபனேஜ்ல தான் நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம்.
யூத் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த என்ஜிஓ எப்ப ஆரம்பிக்கப்பட்டது சொல்லுங்க.
இது வந்துட்டு மேடம் 2008 நாங்க ஆரம்பிச்சோங்க மேடம். 2008 ஆரம்பிச்சு. இது எதுக்காக ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அதாவது ஆர்ஃபனேஜஸ் அவங்க லைஃப் வந்து பாத்தீங்கன்னா 18 இயர் வரைக்கும் தான் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே அனுப்பிடுவாங்க. வெளியே அனுப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எங்க லைஃப் நாங்க தான் பாக்கணும். அப்படி வந்து பாக்கும்போது நாங்க வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து 1 வீக்கா வந்துட்டு நான் வந்து ரொம்ப வந்து லைஃபை பத்தி அனலைஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. நிறைய ஃபேஸ் பண்றது வெளியே வந்து வித்தியாசமான ப்ராப்ளம் எல்லாம் நான் நிறைய ஃபேஸ் பண்ணப்பதான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல வெளியே வந்து இப்படி ப்ராப்ளம் இருக்கு, நம்மளும் எப்படியோ ஏனதன்மம் போயிட்டோம்னா அப்புறம் நம்மளை பத்தி யாருதான் வெளியே வந்து தெரிவிக்க முடியும், யாருக்கிட்டதான் நம்மளை பத்தி சொல்றது அப்படின்னு வந்து யோசிக்கும் போதுதான் சரி நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம எப்படி வந்தோம் என்ன பண்றோம் அப்படிங்கறது பப்ளிக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் மேடம் வந்து இந்த இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேங்க மேடம்.
அதாவது நான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க, அப்போ உங்களோட பிறப்பு வளர்ப்பு எல்லாம் ஆர்பனேஜ் இல்லையா?
ஆமாங்க மேடம். நான் பிறந்தது வந்துட்டு கோயம்புத்தூர்ல போத்தனூர்ல ஃபேமிலிஸ் ஃபார் சில்ட்ரன் அதாவது குழந்தைகள் குடும்பம் என்ற காப்பகத்துல தான் நான் வந்து பிறந்தது வளர்ந்ததெல்லாம். அதாவது என்னை குப்பையில போட்டு போயிட்டாங்க. 5 நாள் குழந்தையிலே எடுத்து அவங்க வளர்த்துனாங்க. என்ன வளர்த்தி அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு இயர் வரைக்கும் அங்க எங்களை வச்சுக்கிட்டாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் வசதி, அதுக்கு மேல அவங்களுக்கு வந்து வசதிகள் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு மெடிக்கல் ரீதியாகவும் படிப்பு ரீதியாகவும் உணவு ரீதியாகவும் நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கு. ஏன்னா நாங்க வளர்ந்த இடத்துல பாத்தீங்கன்னா 750 பேர் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. அதெல்லாமே பாக்கணும். சோ அதனால இந்த பசங்க அப்படின்னாலும் 18 ஏஜுக்கு அப்புறம் வெளியே போகணும்ன்ற ஒரு இது இருக்கு அவங்க இதுல. அப்படிதான் எங்களை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க மேடம்.
அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துல படுற கஷ்டத்தை பார்த்து வந்து ஆரம்பிப்பாங்க. ஆனா நீங்க வந்து சொந்தமாவே உணர்ந்திருக்கீங்க, சுயமா உணர்ந்திருக்கீங்க ஆர்பனேஜ்னா என்ன அப்படின்ட்டு. சரி, நீங்க வளர்ந்த அந்த ஆர்பனேஜ் பத்தி முதல்ல சொல்லுங்களேன்.
அந்த ஆதரவு நிலையத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் 750 பேர் இருந்தாங்க. இப்ப எல்லாம் நிறைய பேர் வெளியே போக 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 இப்ப ஒரு 350 பேர் இருக்காங்க. அங்க வந்து பல வகையான குழந்தைகள் இருக்காங்க. என்னன்னா மென்டலி ரிட்டையர்ட் சில்ட்ரன்ஸ், வாய் பேச முடியாம காது கேட்காத அந்த குழந்தைகள் இருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா கை குழந்தை, 1 மாச குழந்தை, 1 நாள் குழந்தை, அந்த மாதிரி குழந்தைகள் இருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் அந்த இல்லத்துல இருக்காங்க. அந்த இல்லத்துல வந்து பாத்தீங்கன்னா பாதி பேர் ஸ்கூலுக்கு போறாங்க, பாதி பேர் வந்துட்டு படிக்க முடியாம இருக்கிறவங்க அங்கேயே வந்து சின்ன சின்ன வேலைகள் அவங்களும் அங்கேயே கத்து கொடுத்துறாங்க. ட்ரைனிங் சென்டர் மாதிரி ஒன்னு வச்சிருக்காங்க அங்க. இந்த மாதிரி தையல் மையம், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி எல்லாம் வச்சு கேட்டரிங் மாதிரி வச்சு அவங்களே அங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்களுக்கு முடியாதவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அவங்களே ட்ரைன் அப் கொடுக்கறாங்க. அதுதான் அங்க ஸ்பெஷல்.
அதாவது வொகேஷனல் ட்ரைனிங் கொடுக்கறாங்கன்னு சொல்றீங்க. பசங்களை வந்து 18 வயசு வரைக்கும் வைக்கிறாங்க, பொண்ணுங்களை எந்த வயசு வரைக்கும் வச்சிருக்காங்க? அப்புறம் ஸ்கூலிங் எல்லாம் எப்படி அங்க நடந்தது சொல்லுங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க.
பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு ஒரு மேரேஜ் வரைக்குமே வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க வெளியே வந்து அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, அதனால அவங்களே மேரேஜ் பண்ணி அங்கிருந்தே அவங்களே மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. ஆனாலும் மேரேஜே அவங்களுக்கு நடக்கிறது ரொம்ப ரேர். ஒரு அநாத பொண்ணுனா இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி நம்மளுக்கு லைஃப் என்ன நடக்க போகுது? ஏன்னா சாதாரண ஒரு ஃபேமிலியிலே கல்யாணம் பண்ணுமோ 1008 கேள்வி கேட்கறாங்க வரதட்சணா. சோ நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இந்த மாதிரி ஆர்ஃபன் பொண்ணு எடுக்கணும்னா அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் அவங்களும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி வந்து நிறைய சப்போர்ட் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நான் இந்த என்ஜிஓ ஆரம்பிச்சனால நானும் இந்த மாதிரி வந்து ஒரு 2-3 திருமணத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணியும் கொடுத்தோம். நாங்களும் 2-3 திருமணம் நடத்தி வச்சோம். சோ அந்த மாதிரி வந்து இருக்கு. பொண்ணுங்களோட மேரேஜ் சேஃப் வந்து அந்த மாதிரி இருக்கு. அதனால அவங்க பொண்ணுங்க வெளியே அனுப்ப மாட்டாங்க, பொண்ணுங்க அங்கேயேதான் இருப்பாங்க. எங்களோட ஸ்கூல் லைஃப்ல ஃபுல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் தான். நாங்க இங்கிலீஷ் மீடியம் அந்த மாதிரி படிக்க வைக்கிறதுக்கு வசதி எல்லாம் கிடையாது. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் லைஃப் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல சேர்ந்துருவோம். ஆனாலும் ஸ்கூல்ல நடக்கிற ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்ஃபனேஜ் அநாத ஹாஸ்டல் இருந்து வரவங்கன்னா அந்த ஸ்கூல் வீட்டுல இருந்து வர பொண்ணுங்களோட சேர்த்து உட்கார வைக்க மாட்டாங்க, தள்ளி உட்கார வச்சிருவாங்க. என்ன காரணம்னா அநாத பசங்க இவங்களை திருட்டு பசங்க, இவங்க எல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஸ்கூல் தான் ஒருத்தவங்களோட லைஃபுக்கு ஆரம்பமான ஒரு கல்வி மையம். அந்த கல்வி மையத்திலேயே அனாதைங்கிறதே வந்து மத்த வீட்டுல வர குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துறாங்க, இவங்க கூட சேராதீங்க, இவங்க எல்லாம் பொருள் இல்ல, எங்க என்ன எடுத்துக்கொண்டு வந்தாலும் எடுத்துருவாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல் லைஃப்ல இருந்தே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நான் பாத்தீங்கன்னா 10th வரைக்கும் தான் நான் படிச்சேன், அதுக்கு மேல எங்க படிக்க வைக்க முடியல, அங்க ஆர்ஃபனேஜ்ல அவங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்ல. சோ அது வரைக்கும் படிச்ச வரைக்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் நாங்க ஃபேஸ் பண்ணி அப்படி தாண்டிட்டு தான் நாங்க வந்திருக்கிறோம் மேடம். வெளியே வந்துட்ட பிறகு வந்துட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பசங்களை வெளியே வந்து எனக்கு தெரிஞ்ச கூட 4 பசங்க வந்து சூசைட் பண்ணிருக்காங்க, சில பேர் வந்து பிச்சைக்காரங்களா இருக்கிறாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆர்ஃபனேஜ் இன்னைக்கு நான் வளர்ந்த இடம் மட்டும் இல்ல, கோயம்புத்தூர்ல மட்டும் பாத்தீங்கன்னா 55 இடத்துல அனாதை இல்லங்கள் இருக்கு. அந்த அத்தனை இடத்துல இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இன்னும் நடந்துட்டு இருக்கு, இன்னும் ஸ்கூல் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு மேடம்.
இப்ப நீங்க சொன்ன இந்த சூசைட் மேட்டர் வந்து அனாதை இல்லங்கள்ல மட்டும் இல்ல, பரவாயில்ல எல்லா இடத்துலயுமே இருக்குது. இந்த சூசைட் ரேட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குது. டீனேஜ் எஸ்பெஷலி டீனேஜ் வாழ்க்கையை வந்து ஃபேஸ் பண்ண முடியாம வந்து பின்வாங்கிடுறாங்க. தற்கொலை ஒண்ணுதான் முடிவு அப்படிங்கிற ஒரு கோர முடிவுக்கு வந்துடுறாங்க அவங்க. நீங்க பாராட்டுக்குரியவர் அருண், ஏன்னா ஒரு அனாதை இல்லத்துல வளர்ந்து அவங்களுக்காகவே ஒரு ஹோம் ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுல எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, இதுக்கு ஃபண்டிங் யாரு, எப்படி ரெஜிஸ்டர்ட் பாடி தானா, எல்லாம் சொல்லுங்க.
ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேடம் யூத் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர்கனைசேஷன் மேடம். இது இது வந்து என்னன்னா ஒரு அனாதை இல்லங்கள் ஆர்கனைசேஷன் மாதிரி கிடையாது, இது வந்து அத்தனை இல்லங்களுக்கும் சப்போர்ட் பண்ற ஆர்கனைசேஷன். ஏன்னா எங்களோட நோக்கமே வந்து அனாதை இல்லங்கள் வந்து உருவாக கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த அமைப்பு நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இப்ப இருக்கிற அனாதை இல்லங்கள் வந்து இனிமேல் வந்து அவங்க அது ஒன்னும் இல்லாம பண்ண முடியாது, அது இருக்கிறத நம்ம வந்து சேஃபா தான் பண்ண முடியும், இனிமே வரப்போறத வந்து அது வர முடியாம பாத்துக்கணும். சோ அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த யூத் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஒரு அமைப்பு. வந்து இந்த அமைப்பு என்னன்னா கோயம்புத்தூர் இருக்கிற எல்லா வகையான ஆதரவற்றவங்களுக்கு நாங்க படிப்பு செலவுல இருந்து பிளஸ் அவங்க ஃபுட்டு அவங்க மெடிக்கல் இதுல இருந்து நாங்க இதுக்கெல்லாம் வந்துட்டு நாங்க வந்து ஒரு 8 இயர்ஸ் வந்து நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து வெளியே ஃபண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா அப்படி எல்லாம் கிடையாதுங்க மேடம். இதுக்காக இது வந்து எங்களுக்குள்ள இருக்கிற சர்க்கிள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள வச்சு சில பிசினஸ் ஹோல்டர்ஸ்ல இருக்காங்க அவங்கள வச்சுதான் நாங்க கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மெயினா சப்போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மேடம் நம்ம PSG இன்ஸ்டிடியூஷன் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மெடிக்கல் ரீதியா வந்து அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் சம்பந்தமா வந்து நிறைய கேம்ப்ஸ் எல்லாம் போட்டு ஆர்ஃபனேஜஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்துட்டு மருதம் TMT குரூப், அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படிப்புக்கு உண்டான ஹெல்ப் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிக் சப்போர்ட் தான் மேடம் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு வந்து ஃபண்ட்ஸ் வந்து சொல்ற அளவுக்கு இன்னும் இதுக்கு வந்து ஃபண்ட்ஸ் நாங்க வந்து வர்றது அது கம்மி தான். இது வந்து நாங்க இருக்கிறத வச்சு நாங்க அதை பெஸ்டா கொடுத்துட்டு இருக்கோங்க மேடம்.
பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்டர்ட் பாடி NGO ரன் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வந்ததுனால எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கறது வந்து உங்களுக்கு பை எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கத்துக்கிட்டு இருப்பீங்க இல்லீங்களா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
இப்போ ஒருத்தருக்கு ஒரு பொருள் போய் சேருது அப்படின்னா அது எதுக்காக செய்யறது, அந்த பொருள் எதுக்காக கிடைக்குது அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியுறது இல்ல மேடம். அது என்னன்னா ஓ கிடைச்சிருச்சு ஓகே அவ்வளவுதான், பொருள் கிடைச்சதுக்கு உண்டான சாட்டிஸ்பேக்ஷன் தான் ஆகுறாங்களே, அந்த பொருள் எதுக்கு கிடைக்குது அப்படின்னு தெரியுது இல்ல. இப்ப ஆர்ஃபனேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாமே கிடைக்கும், கேட்கறது கிடைக்கும், சோ எல்லாமே இருக்கு. பட் எங்களை மாதிரி இதுங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நாங்க கிட்டத்தட்ட உடம்பு சரியில்லாத ஒரு நல்ல ஒரு டேப்லெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு பொருள் வந்து கிடைக்கிறது கஷ்டம். எங்களுக்கு வந்து அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் நாங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இது நான் எதுக்காக நான் வெளியே வந்து இது பண்றேன் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன கொண்டு போய் கொடுத்தா அது ரீச் ஆகும், என்ன அந்த குழந்தைகளுக்கு கிடைச்சா அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் மேடம் வந்து நாங்க அந்த ஒரு விஷயத்த போய் கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ ஒரு எஜுகேஷனால எடுத்துட்டா அந்த குழந்தைக்கு எப்படி எஜுகேஷன் கொண்டு போய் கொடுத்தா அந்த குழந்தை படிக்கும், என்ன மாதிரி திங்ஸ் அந்த குழந்தைக்கு ப்ரொவைட் பண்ணா அந்த குழந்தை யூஸ் பண்ணி அதை ஸ்டெபிலைஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா டேலண்ட் சொல்ல பாருங்க, இப்ப வெளியே வந்து நிறைய பேர் வந்துட்டு வெளியே வந்து நிறைய திறமைகள் வந்து இன்னைக்கு நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு. பட் இவங்களோட திறமையை வந்து வெளியே கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். நம்மள மாதிரி யாரோ ஒருத்தர் வெளியே வந்து பண்ணா மட்டும்தான் இவங்களோட திறமையை வெளியே கொண்டு வர முடியும். அதுக்காக தான் அந்த உணர்வுகள் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்த நான் வந்து கொண்டு வரணும். ஏன்னா எனக்கு கிடைக்கல, நான் வந்து குழந்தையில இருக்கும் போது எனக்கு கிடைக்கல, சோ அதனாலதான் வந்து இவங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும், அது கிடைக்க வைக்கணும், இவங்களோட திறமையை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து நான் வந்து இதை ஆரம்பிச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு டைரக்டா போய் சேரணும், அவங்களும் வெளியே வரணும், அவங்களும் சமுதாயத்துல மதிக்கத்தக்க ஒரு எங்களை மாதிரி குழந்தைகளையும் மதிக்கணும், ஆதரவற்ற அப்படிங்கிற ஒரு நேம் வந்து இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த யூத் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் அமைப்பே ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம்.
நீங்க பேசும்போதே உங்க கண்கள்ல வந்து அப்படியே நீர் ததும்புறத நான் பாக்குறேன். ஏன்னா வந்து நீங்க அப்படி அடிபட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு இன்னைக்கு வந்துட்டீங்க இல்லீங்களா. நீங்க பட்ட கஷ்டம் வந்து யாருக்கும் படக்கூடாது, எந்த குழந்தையும் வந்து அதை உணரக்கூடாது. கொடிது கொடிது இளமையில் வறுமை அப்படின்ட்டு ஔவையார் பாடியிருக்கிறாங்க. அதாவது இளமையில வந்து வறுமையா இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா குழந்தைகளுக்கு ஆசை நிறைய இருக்கும், ஆனா அவங்களுக்கு தெரியாது நம்மளுடைய ஆசையை வந்து பூர்த்தி பண்ண முடியல, அதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு உணர முடியாது. சரி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்க இல்லத்துல எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க, குழந்தைகள் மட்டும்தான் இருக்கிறாங்களா இல்ல முதியோர்களும் இருக்கிறாங்களா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
இப்போ எங்க இல்லத்துல இன்ட்டு இப்ப நாங்க வந்து அதுதான் NGO கோயம்புத்தூர்ல மட்டும் 55 அனாதைகள் இருக்கு. மொத்தம் குழந்தைகள் மட்டும் பாத்தீங்கன்னா, அதாவது ஆதரவற்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல மட்டும் ஒரு 20,000 பக்கம் இருக்காங்க. அதுல குழந்தைகள் வந்துட்டு ஒரு 5-6,000 பிளஸ் ஓல்ட் ஏஜ் பீப்புள் பிளஸ் ஷெல்டர் இந்த மாதிரி எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல மட்டும் இத்தனை பேர் இருக்காங்க.
அதாவது இந்த 55 ஆர்பனேஜஸ்க்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க இல்லீங்களா?
நானும் ஒரு ஆர்பனேஜ்ல தான் வளர்ந்தேன், சோ உங்களுக்கு இப்ப தெரியும் அந்த நான் வளர்ந்த இடம் தான் ஆர்பனேஜஸ் கிடையாது. கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி பல இடங்கள் இருக்கு, அத்தனை இடமும் கோஆர்டினேட் பண்ணி அத்தனை இடமும் இந்த ஆர்பனேஜஸ் மாதிரி தான் அப்படின்ட்டு எடுத்து நாங்க இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோங்க மேடம்.
சமீபத்துல ஒரு கவிதை ஒன்னு படிக்க நேர்ந்தது, ஞாபகத்துக்கு வருது. இல்லத்தின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ அனாதை இல்லம் அப்படின்ட்டு. அதாவது முதியோர் இல்லத்தை பத்தி கூட ஒரு கவிதை படிச்சேன். இங்கே மனிதர்களை பார்ப்பதற்கு மனித மிருகங்கள் வந்து போகின்றன அப்படின்ட்டு நெஞ்சை உருக்கக்கூடிய ஒரு கவிதை. சரி, இப்ப என்ன பண்ணினால் இந்த மாதிரி எல்லாம் வராது, அனாதை இல்லங்கள் வராது அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க?
இப்போ அதாவது இனிமேல் வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷனை வந்து நம்ம மாத்த முடியும். இனி வரப்போற ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், சோ இந்த குழந்தைகள் தான், அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஃபியூச்சரை பத்தி சொல்லி தரணும். அதாவது நீ பெரிய ஆளா வரணும் அப்படிங்கறத விட ஃபியூச்சர்ல என்னென்ன நடக்குது இந்த மாதிரி நிறைய சர்க்கிள் சொல்லி கொடுத்து அந்த குழந்தை சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாதான் அந்த குழந்தை வந்து ஃபியூச்சர்ல நடக்க போற ப்ராப்ளங்கள் எல்லாம் வந்து ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துடணும். அது சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க அதை நோக்கி போனாங்கன்னா இந்த மாதிரி அனாதைகள் வந்து உருவாகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா அனாதைகள் உருவாகிறது அதுல பேரண்ட்ஸ் ஒரு காரணம், முக்கியமான காரணம். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ப்ராப்ளத்தை தான் குழந்தைகளுக்கு முன்னாடி காட்டுறாங்க ஒழிய குழந்தைங்க வந்து ஃபியூச்சர்ல எப்படி வரணும் அப்படிங்கறது அந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லித்தரதில்ல. அதனாலதான் வந்து அனாதைகள் வந்து மோஸ்ட்லி வந்து 80% அதனாலதான் உருவாகிறது. அதாவது ஒரு சின்ன எடுத்துக்காட்டா சொல்றாங்க, இப்ப நார்மலா வந்துட்டு ஒரு வீட்டுல வந்து ரெண்டு பேர் இருக்காங்க, ஒரு சின்ன ஒரு பையன், அந்த பையனுக்கு முன்னாடி வந்து அவன் படிக்கிற பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான் பண்றான். அந்த படிக்கிற பையன் வீட்டுல இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவும் ரெண்டு பேருமே வந்து அவங்க அந்த காசு பிரச்சனையில குடிச்சிட்டு வந்து அந்த குழந்தைக்கு முன்னாடி சண்டை போடும் போது அந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன தோணுதுன்னா, நம்ம நினைக்கிறது இவங்க கிட்ட சொல்ல முடியாது, இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நம்ம யாருக்கிட்ட சொல்றது அப்படின்னு அவங்க சிந்தனைகள் வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்குள்ள போட்டு 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 அவங்களோட திறமைகளும் அடிபட்டு போயிருது, அவங்களோட படிப்பும் அடிபட்டு போயிருது, அவங்களோட வளர்ச்சியும் ரொம்ப அடிபட்டு போயிருது. சோ அவங்க அந்த அடிபட்டனால அவங்க வெளியே வந்து ஒரு சமுதாயத்தில் அவங்களால வாழ முடியறதில்ல. அப்ப வாழ முடியாம என்ன ஆயிடுறாங்கன்னா பிச்சைக்காரங்களாவும் போறதுக்கு இருக்கு, ஒரு இல்லீகலாவும் போற மாதிரி போற அளவுக்கு இருக்கு. சோ இதுக்கு காரணமே பேசிக்கா வந்து பேரண்ட்ஸ் தான். இது காரணம் அவங்க வந்து கரெக்டா ஒரு குழந்தைக்கு வந்து எப்படி அவங்க அந்த குழந்தைகளை கொண்டு போறாங்களா, அந்த பாதையில கொண்டு போறாங்களா, அவங்க கொண்டு போற பாதையில தான் அவங்க உருவாகிறதுலயே இருக்கு. அனாதையாவோ இல்ல பெரிய மேதையாவோ உருவாகிறது அவங்க கொண்டு போற பாதையில தான் இருக்கு. இது பேசிக்கா சொல்ல போனா பேரண்ட்ஸ் தான் முழுக்க முழுக்க இதுக்கு பொறுப்பு.
எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. பாட்டுதான் ஞாபகத்துக்கு வருது. அருமையா சொன்னீங்க, பேரண்ட்ஸ் தான் முன் உதாரணமா இருக்கணும். முன் உதாரணமா இருக்கக்கூடிய பேரண்ட்ஸே குழந்தைகள் முன்னால சண்டை போட்டாங்கன்னா அந்த குழந்தைகள் அப்படியே உடஞ்சு போயிடுறாங்க இல்லையா? பல வழிகளையும் சிதறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க உணர்ந்து சொன்னீங்க. அப்ப நீங்க ஒரு ஆசை ஒன்னு வச்சிருக்கீங்க, அந்த டேக் இனிமேல் இருக்கக்கூடாது, அனாதைன்ற டேக். எப்படி அரசு வந்து மென்டலி சேலஞ்சு பிசிக்கலி ஹேண்டிகேப்னு மாத்தி இருக்குதோ அந்த மாதிரி இந்த டேக்கும் இனி மாறும் இல்லீங்களா? சரி, என்ன பண்ணலாம் இருக்கிறீங்க இனி ஃபியூச்சர்ல?
அதாவது இனி ஃபியூச்சர்ல வந்துட்டு அனாதைகள் உருவாக கூடாததுக்கு என்ன ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கு அப்படின்னா, இப்ப இருக்கிற ஆதரவற்ற குழந்தைகளுக்கு போய் அவங்கள மோட்டிவேட் பண்ணி இனிமேல் நீங்க வெளியே போய் நீங்க ஒரு 4 பேருக்கு உதாரணமா இருந்தா தான். ஏன்னா இப்போ ஒரு ஆதரவற்ற இல்லத்திலே இருக்கிறவங்களே இப்படி இருக்கிறாங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? நம்ம இன்னும் வந்து அதாவது எனக்கு வந்து எல்லா ஒரு குடும்பம் எல்லா வீட்டுல இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து அனாத குழந்தைகள் வந்து ஒரு அவங்கதான் எக்ஸாம்பிள் இருக்க போறாங்க இனிமேல் ஃபியூச்சர்ல. அதுக்கு எப்படி சொல்றதுன்னா, அவங்க வந்து நல்லபடியா வந்து காட்டிட்டாங்கன்னா இனிமேல் வரப்போற ஜெனரேஷன் அனாதை உருவாக மாட்டாங்க. சோ அது எங்க கையிலதான் இருக்கு. சிம்பிளா சொல்ல போனா மேடம், இது அனாதைகள் உருவாக கூடாது அப்படின்னா எங்களை மதிக்கணும், அனாத குழந்தைகளை மதிக்கணும், அப்பதான் வந்து ஃபியூச்சர்ல அனாதைகள் வராது. இதுதான் மேடம் சிம்பிளானது.
கண்டிப்பா அருண், உங்க ஆசை நிறைவேறும். வந்து உங்களை மதிக்கணும்னு சொன்னீங்க, அதனாலதான் உங்களை மதிச்சு நாங்க இங்க நிலையத்தை கூப்பிட்டுருக்கோம். சரி, நீங்க வந்து அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க?
வெளியே வந்துட்டு தைரியமா வாழக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கு. நீங்க ஒரு இடத்த பாத்துட்டு உடனே சோர்ந்து போயிடக்கூடாது. அந்த அனாத குழந்தைங்க ஒரு இடத்த பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. இனி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்காக பயந்துட்டு பயந்துட்டு வெளியே போனா நம்ம ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு நிறைய வரும். நம்ம அதுக்காக நம்ம சொல்ல போனா இந்த மாதிரி பிச்சை எடுக்கிற இந்த மாதிரி சூசைட் பண்றதுக்கெல்லாம் இது கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி போனா அப்படித்தான் வரும். வெளியே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீங்க தைரியமா போங்க, போராடுங்க. இன்னைக்கு ஒருத்த நம்மள தட்டுறனா அது நம்மளுக்கு பெருசு இல்ல, அடுத்து யார தூக்குறோம் அவனை பார்த்து போகணும். ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வெளியே இருக்கு. சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போகணும். தேடி போனா கண்டிப்பா வந்துட்டு வெளியே நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்காக சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா அப்படி இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்காந்து நான் பேசுறேன்னா நானும் அப்படி இருந்து வந்தவன், 4 பேர் என்ன தட்டினாங்க, 4 பேர் அடிச்சது எனக்கு பெருசா தெரியல, 5வதால என்ன தூக்கி விட்டது எனக்கு பெருசா தெரியுது. சோ நம்ம அடி வாங்குறத நம்ம பெருசா நினைக்கூடாது. நம்ம அந்த அடி வாங்கி மேல யார பாக்க போறோம் அப்படிங்கறதே தான் நமக்கு பெரிய விஷயம். இதுதான் வந்து ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நான் சொல்லிக்க விரும்புறதுன்னா, வெளியே வந்துட்டா வாழ்க்கை நிறைய இருக்கு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பயந்துக்க வேண்டாம், யாரை பார்த்து யாரையும் நம்ம பயந்துக்க வேண்டாம். சின்ன ஒரு உதாரணம் என்னன்னா, நம்ம சின்ன வயசுலயே பெரிய இழப்பையே நம்ம தாண்டி வந்துட்டோம். நம்மளுக்கு ஒரு பெரிய உலகத்துல ஒரு பெரிய இழப்பு என்னன்னா, ஒரு தாய் தகப்பனை இழக்கிறது ஒரு பெரிய இழப்பு, அதவே தாண்டி வந்துட்டோம். வெளியே வந்துட்டு எதுக்கு நம்ம பயந்துக்கணும்? பெத்தவங்களும் இல்லாத போது எதுக்கு நம்ம மத்தவங்களை பார்த்து பயந்துக்கணும்? சோ நம்ம அதெல்லாம் பயந்துக்கூடாது, வெளியே வந்து தைரியமா வாழணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுதான் நான் வந்து ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நான் சொல்லிக்க விரும்புறது மேடம்.
நல்ல சொன்னீங்க, பெத்தவங்களே இழந்துட்டோம், அதுதான் ஒரு பெரிய இழப்பு. அந்த இழப்பையே தாங்கி நம்ம வந்துட்டு இருக்கும் போது மற்ற இழப்புகள்லாம் வந்து அதுக்கு முன்னால ரொம்ப சின்னதுதான். ரொம்ப அருமையா சொன்னீங்க, டு ரைஸ் இன் எவ்ரி ஃபால் இஸ் த ரியல் சக்சஸ் அப்படிம்பாங்க. அதாவது விழுறது பெருசு இல்ல, ஒவ்வொரு தடவை விழும்போதும் எழுந்திருச்சு நிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் உண்மையான வெற்றி. அது உங்ககிட்ட இருக்குது, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே. உங்களோட ஆசை மட்டும் இல்ல, நம்மளோட ஆசையும் கூட அதுதான். அனாதை இல்லங்கள் இனி வருங்காலத்தில் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு இந்தியா கூடிய விரைவில் உருவாகும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்ட்ட இருந்து விடைபெறுகிறோம். வணக்கம்.
அதாவது வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி சின்ன ஒரு மெசேஜ் உங்களுக்கு நாங்க சொல்றோம். கண்டிப்பா இதை பத்தி நான் உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும். அதாவது உலகத்துல வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஃபெஸ்டிவல்ல தீபாவளிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல். அதாவது என்ன ஒரு விஷயம்னா, தீபாவளினா புத்தாடையோட போட்டு பட்டாசு வெடிச்சு ஸ்வீட்ஸ் கொடுத்து பரிமாறி ஒரு குடும்பம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. அதை விட இனி ஒரு உலகம் வந்து இருக்கு. என்ன ஒரு விஷயம்னா, ஆதரவற்ற ஒரு உலகம் இருக்கு, அவங்களுக்கு தீபாவளியே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு தீபாவளிங்கிறது சந்தோஷத்துக்கு மீறின ஒரு விஷயம் தான் தீபாவளி. அந்த தீபாவளியே என்னன்னே தெரியாத ஒரு உலகம் வந்து ஆதரவற்ற குழந்தைங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல தீபாவளி கிடைக்கிறது இல்ல. என்ன ஒரு காரணம்னா, உலகமே வந்து பட்டாசு வெடிச்சு என்ஜாய் பண்ணும்போது அவங்க அந்த காட்சியை அவங்க பார்க்கும்போது, நம்மளுக்கே இது அமையல, நம்ம ஏன் இது மாதிரி பண்ண முடியல, நம்மளுக்கே புத்தாடைகள் இல்ல, நம்மளுக்கே ஸ்வீட்ஸ் இல்ல. சாதாரண ஒரு குடும்பத்தில வளர்ற குழந்தைகளுக்கே அந்த ஏக்கம் இருக்கு. சோ யாருமே இல்லாத அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு ஏக்கம் இருக்கும். அதனாலதான் நாங்க இந்த வருஷம் தீபாவளி பாத்தீங்கன்னா 2000 ஆதரவற்ற குழந்தைகளுக்கு வந்துட்டு புது ட்ரெஸ். ஏன்னா எல்லாருமே வந்து பழைய ட்ரெஸ் தான் நிறைய பேர் குடுக்கறாங்க, அந்த பழைய ட்ரெஸ்ஸே வந்து அவங்களுக்கு ஒரு புது ட்ரெஸ் மாதிரி அவங்களுக்கு. சோ இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு புது ட்ரெஸ் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது 2000 குழந்தைகளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச கலர்லயே அவங்களுக்கு பிடிச்சதுலயே நாங்க பண்றோம். சோ இது வந்து நாங்க குடுக்கற ஆசைப்படுறேன்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க உங்களோட உதவியினால மட்டும்தான் இந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு வந்து பண்ண முடியும். என்ன ஒரு காரணம்னா, இப்ப நானும் அந்த இடத்துல தான் இருந்தேன். ஏன்னா இப்ப தீபாவளி அன்னைக்கு முடிஞ்சிருச்சுன்னா காலையில 6 மணிக்கு பாத்தீங்கன்னா என்ன ஆகணும், ரோட்ல இருக்கிற நிறைய தெருவோரத்துல பட்டாசுல இருக்கு வெடிக்காத பட்டாசுல நாங்களாம் எடுத்து பாக்கெட்ல போட்டு அடுத்த நாள் வந்து வெடிச்சிட்டு இருப்போம். எங்களுக்கு அதுதான் தீபாவளி. இந்த மாதிரி யாரும் வந்து குடுக்கறது இல்ல. சோ இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல தீபாவளியே கொடுக்கல அப்படின்ட்டு நாங்க இது பண்றோம். அது உங்களால பப்ளிக்கான உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட நம்பர் தரேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க, 9790376745. 9790376745. இந்த எண்ணுக்கு நீங்க கால் பண்ணுங்க. அதாவது நீங்க குடுக்கறது இல்லாம நீங்களே டைரக்டா வந்து அந்த குழந்தைகளுக்கு நீங்க பண்ண போறீங்க. இது வந்து அதுக்காக நாங்க ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நாங்க அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இது வந்து நவம்பர் 11 இது நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் நார்மலா நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு ஸ்நாக்ஸுக்காக சாப்பிட ஒரு நாளைக்கு ஒரு 400 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றீங்களா, அந்த ஒரு 400 ரூபாய் ஒரு நாளைக்கு அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரெஸ் ஆச்சு. சோ அது கண்டிப்பா நீங்க பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கறேன். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம்.
என்ன நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியான உரையாடலை கேட்டீங்களா? அதாவது துயரத்திலேயே எது அதிகமான துயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெற்றோரால கைவிடப்படக்கூடியது அந்த துயரம் மட்டும்தான். ஏன்னா எதையுமே நம்மளால தாங்கிக்க முடியும், எந்த ஒரு துன்பத்தையும் நம்மளால தாங்கிக்க முடியும். ஆனா நம்ம பெற்றோர்களே நம்மளை ஒதுக்கிட்டாங்க, நம்மளை கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிற துயரம் வந்து யாராலையும் தாங்கிக்க முடியாதது. அந்த ஒரு கஷ்டமான பாதையை கூட அருண் கடந்து வந்துட்டாரு, கடந்து இன்னைக்கு ஒரு பெரிய நிலைமையில வந்துகிட்டு இருக்கிறாரு. அனாதை இல்லங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கறது அருணோட கனவு மட்டும் இல்லீங்க, நம்முடைய விருப்பமும் அது கூட தான்.
தம்முடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் அருண் அவர்கள். உடன் உரையாடினார் என் கோமா.